2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் 10 ஷில்லிங் நோட்டு மூலம் பிராங்க் ஹார்டி, தமிழில் நா தர்மராஜன், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சிட்னி நகரத்தின் பிரதான சாலையில் நடந்து வருகிறார் அந்த மனிதர். அவரது நடையில் சோர்வும் களைப்பும் தெரிகிறது. அவர் பழைய சூட், குளிருக்கு மேல்கோட், கேன்வாஸ் ஷூக்கள், அகலமான விளிம்புள்ள தொப்பி அணிந்திருக்கிறார். வலது கையில் 10 ஷில்லிங் நோட்டு, இடது கையில் பழைய செய்தித்தாள் கட்டு வைத்திருக்கிறார். அது 1933 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. அவர் பெயர் ஜான்சன். அத்திமரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ள இடத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். சிட்னி நகரத்தில் வேலையில்லாதவர்கள் அந்த மரங்களின் நிழலில் படுத்து உறங்குவார்கள். புற்களில் படிந்துள்ள பனி அவர் அணிந்திருந்த பழைய காலணிகளுக்குள் ஊடுருவி களைத்து போன கால்களை உறைந்து விடச் செய்தன. அவர் பைக்குள்ளே இருந்த தீப்பெட்டியில் ஒரு குச்சிதான் இருந்தது. அவர் தீக்குச்சியை பொருத்தினார். அந்த இடத்தில் பல ஆடவர் படுத்திருப்பதை தீக்குச்சியின் மங்கலான ஒளி காட்டியது. அவர்கள் புற்கள் மீது பழைய பத்திரிகைகளை பரப்பி கோட்டை மடித்து தலையணையாக வைத்துக் கொண்டு படுத்திருந்தார்கள். ஒரு நபர் தன்னுடைய குழந்தை மீது கோட்டை போட்டி அருகில் படுத்திருந்தார். குழந்தை குளிர் தாங்காமல் சினுங்கிய பொழுது அவர் ஆறுதலாக பேசி அதை தூங்க வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய மரத்தின் அடிப்பகுதியின் அருகில் தான் தூங்குவதற்கு ஒரு இடத்தை ஜான்சன் தேர்வு செய்தார். அவர் அந்த இடத்தை நோக்கி கவனமாக நடந்தார். ஆனால் அங்கு படுத்திருந்த ஒருவர் மீது அவர் கால் இடறியது. ஏய், பார்த்து நட என்றார் அந்த மனிதர். மன்னியுங்கள் என்று ஜான்சன் முணுமுணுத்தார். அவர் பக்கத்தில் படுத்திருப்பவருக்கு தொல்லை இல்லாமல் புற்களின் மீது பத்திரிகை காகிதங்களை பரப்பினார். முதுகை சுற்றி காகிதங்களை வைத்தார். அது கட்டாந்தரை என்பதால் அவரால் வசதியாக படுக்க இயலவில்லை. உடலை போர்த்தினால் கால்களை மூட முடியவில்லை. காகிதங்களால் உடலை மூடுகின்ற வேலையை அவர் மறுபடியும் தொடங்கினார். முகம் தவிர உடலின் எல்லா பகுதிகளையும் காகிதங்களால் மூடினார். ஹெரால்டு பத்திரிகையை படிக்க முடியாது, ஆனால் அதை கொண்டு உடலை மூடலாம் என்று சொல்லி கொண்டார். மழை பெய்யாததால் பூமி இறுகி இருந்தது. மரத்தின் அடர்த்தியான கிளைகளும் இலைகளும் பூமியில் பனிவிழாமல் தடுக்கின்றன என்று நினைத்தார். முதுகில் ஏதோ உறுத்தியது. மரத்தின் வேர் பூமிக்கு மேல் துருத்தி கொண்டிருந்ததும் அவர் சற்று புரண்டு படுத்தார். அவர் தூங்க விரும்பினார். ஆனால் காலி வயிறும் குளிரில் விரைத்த கால்களும் அவர் தூங்க முடியாமற் செய்தன. ஒரு ஆண்டுக்கு முன்பு மரணமடைந்த மனைவியை அவர் நினைத்து கொண்டார். உடல் களைத்திருந்தபடியால் மனைவியை பற்றி நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வழக்கமான ஏக்கமும் துயரமும் மறைந்துவிட்டன. வேலையில்லாதவர்களின் அடையாளச் சீட்டு சட்டை பையில் இருந்தது. அதை தொட்டு பார்த்தார். உதவி பணம் என்று தருவார்கள். இந்த விவகாரம் வேண்டாம் என்று எண்ணினார். ஆனால் வேலை கிடைக்கவில்லையே. 40 தாண்டிவிட்டது. தொழிற்பயிற்சியும் இல்லை. இவ்வாறாக அவருடைய சிந்தனைகள் சுழன்றன. வயிற்று பசி அவரை வாட்டியது. குளிர் அவரை வதைத்தது. அவரை சுற்றிலும் பலர் உடல்களை வளைத்து கொண்டு கால்களை மடக்கிக் கொண்டு படுத்திருந்தார்கள். அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் கையில் வைத்திருந்த 10 ஷில்லிங் நோட்டை பற்றி திடீரென்று நினைத்தார். மடித்து வைத்திருந்த நோட்டை விரித்தார். அந்த இருட்டில் கூட அதன் உருவரை அவருக்கு நன்றாக தெரிந்தது. அந்த பணத்தை நன்கொடையாக பெற்ற சந்தர்ப்பங்களை பற்றி அவர் மனம் சிந்தித்தது. வேலையில்லாத தொழிலாளர்கள் மையத்தில் அவர் சில்லறையாக 4 ஷில்லிங் மற்றும் 3 பென்னி வசூலித்தார். அவர்கள் தம்மிடம் இருந்த கடைசி பணத்தை நன்கொடையாக கொடுத்தார்கள் என்று ஊகித்தார். வேலை செய்கின்ற தொழிலாளர்களை காட்டிலும் வேலை இல்லாத தொழிலாளர்களிடம் கட்சி பற்று அதிகமாக உள்ளது. சனிக்கிழமை முழுவதும் தன்னுடைய நண்பர்கள் செல்லக்கூடிய மதுக்கடைகளுக்கு சென்றார். அந்த நண்பர்கள் கட்சி அனுதாபிகள். அவர்களிடமிருந்த 4 ஷில்லிங் 10 பென்னி நன்கொடையாக பெற்றார். சில்லறையாகத்தான் நன்கொடைகள் கிடைத்தன. அவர் தன்னிடமிருந்த கடைசி அரை டாலருக்கு பீர் குடித்தார். நண்பர்கள் அவருக்கு பீர் வாங்கித்தர முன்வந்தாலும் அவர்களுடைய உதவியை அவர் மறுத்துவிட்டார். நண்பர்களிடமிருந்து நன்கொடை வசூலிப்பதற்காகவே அந்த பீர் கடைக்கு சென்றார். தவிர்க்க இயலாமல் அவர்களுடன் சேர்ந்து குடித்தார். பிறகு அவர் காலணிகளை பழுது பார்க்கின்ற நிக் என்னும் நண்பருடைய வீட்டுக்கு சென்றார். இப்போது காலணிகளை பழுது பார்க்கும் தொழில் கெட்டு போச்சு. அவர்களே பழுது பார்த்து கொள்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் நன்கொடை அளிக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் இந்த 10 ஷில்லிங் நோட்டு மட்டுமே உள்ளது என்றார் நிக். ஜான்சனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நிக், நான் 9 ஷில்லிங் 1 பென்னி வசூலித்திருக்கிறேன். நீ இதை எடுத்துக்கொண்டு உன்னிடம் உள்ள 10 ஷில்லிங் நோட்டை கொடு. நமது கட்சிக்கு உன்னுடைய நன்கொடை 11 பென்னி என்றார் ஜான்சன். நிக் அந்த பரிவர்த்தனைக்கு உடன்பட்டார். பிறகு அவர்கள் ஜெர்மனியின் பாராளுமன்ற கட்டிடத்திற்கு தீ வைக்கப்பட்டதை பற்றியும் அந்த நாட்டில் பாசிசம் வளர்ந்து கொண்டிருப்பதை பற்றியும் பேசினார்கள். அவரிடமிருந்து விடைபெற்ற ஜான்சன் மற்றொரு தோழரை சந்திப்பதற்கு சென்றார். அவரிடம் நன்கொடை கேட்பதற்கு முன்பே அவராக பேசினார். ஜான்சன், நன்கொடை தரக்கூடிய நிலையில் நான் இல்லை, ஆனால் நீ இங்கு சாப்பிடலாம், படுக்கையில் தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்றார். ஜான்சன் அங்கு உணவருந்திய பிறகு அவரோடு செஸ் விளையாடினார். இரவில் தூங்கிய பிறகு புத்துணர்ச்சியோடு காலையில் எழுந்தார். எளிய காலை சிற்றுண்டிக்கு பிறகு சிட்னியை நோக்கி நடந்தார். மாலையில் கட்சி நடத்திய கூட்டத்துக்கு சென்றார். அதே இடத்தில்தான் அவர் இப்பொழுது காகிதங்களை வெறுத்து படித்திருக்கிறார். பசி, குளிர், மூட்டுவலி ஆகியவற்றை பற்றி நினைத்தார். 10 ஷில்லிங் நோட்டை கவனமாக மடித்து பையில் வைத்தார். ஏதோ ஒரு உணர்ச்சியால் தூண்டப்பட்டவராக திடீரென்று தரையிலிருந்து எழுந்து நின்றார். மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை மிதித்து விடாமல் கவனமாக நடந்தார். அவர் சிட்னிக்கு செல்கின்ற சாலையில் நடக்கலானார். மூட்டுவலி துன்புறுத்தினாலும் அவர் தள்ளாடி கொண்டு சென்றார். ஒரு வீட்டுக்குள் இருந்து கடிகாரம் 12 மணி அடித்தது. நெடுஞ்சாலையில் ஓர் உணவு விடுதி இருந்தது. கண்ணாடி சன்னல் வழியாக பலவிதமான உணவுப் பொருட்களை பார்த்தார். வறுத்த இறைச்சி, புறாக்கறி, மீன் பொரியல், சுவையான கேக்குகள். அவர் நாக்கில் எச்சில் ஊறியது. காலை சிற்றுண்டிக்கு பிறகு அவர் எதுவும் சாப்பிடவில்லை. கையில் பணம் இருந்ததால் எதை சாப்பிடலாம் என்று கற்பனை செய்தார். பன்றி வருவலா, மாட்டிறைச்சியா, கேக்குகளா, வெண்ணெய் தடவிய ரொட்டி துண்டுகளா? முகத்தில் குளிர்காட்டு சில்லென்று அடித்தது. அவர் உடல் நடுங்கியது. சாலையில் ஒரு டிராம் வண்டி கடகடத்து கொண்டு சென்றது. சாலையில் ரோந்து வந்த போலீஸ்காரர் ஜான்சனை சந்தேகத்தோடு பார்த்தார். போகும் வழியில் ஒரு புகையிலை கடையில் சுருட்டுகளும் புகை குழாய்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. புகைக்கின்ற பழக்கத்தை சென்ற ஆண்டில் நிறுத்தியது நல்லதே, இல்லாவிட்டால் இப்பொழுது அதிக துன்பம் ஏற்பட்டிருக்கும் என்று ஜான்சன் நினைத்தார். அவர் நடக்க முடியாமல் நின்றார். அந்த இடத்தில் கட்டில் மெத்தை தலையணைகள் விற்பனை செய்கின்ற கடை இருந்தது. சொகுசான மெத்தைகள், மென்மையான தலையணைகள், கம்பளி போர்வைகள், பூ போட்ட படுக்கை விரிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த மெத்தையில் படுத்து தூங்கினால் எப்படி இருக்கும் என்று அவர் கற்பனை செய்தார். கண்ணாடி சன்னலை உடைத்து உள்ளே சென்று மெத்தையில் படுத்து தூங்கலாமா என்று அவர் சிந்தித்தார். உடனே சிரித்தார். சிரிப்பொலி அவரை பயமுறுத்தியபடியால் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனம் ஆதரவற்ற மக்களுக்கு இலவசமாக சூப்பும் 1 ஷில்லிங்கிற்கு படுக்கையும் தருகிறது. 1 ஷில்லிங்கை செலவு செய்தால் களைப்பு தீர உறங்கலாம். 9 ஷில்லிங் மட்டுமே வசூலித்ததாக சொன்னால் என்ன என்று சிந்தித்தார். அது முறையல்ல என்று அவர் முடிவு செய்தாலும் கால்கள் அந்த தொண்டு நிறுவனத்துக்கு அவரை இட்டு சென்றன. ஜான்சன் கட்டிடத்துக்குள் நுழைந்தார். ஒரு எழுத்தர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எதிரில் மேசை மீது ஒரு ரிஜிஸ்டர் வைக்கப்பட்டிருந்தது. ஜான்சன் அவருக்கு முன்னால் சென்று லேசாக இருமினார். எழுத்தர் தலையை உயர்த்தி என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் படுத்துறங்க விரும்புகிறேன், இடமிருக்கிறதா, இடமிருக்கிறதா என்றார் ஜான்சன். கூடத்தில் ஒரு கட்டில் காலியாக இருந்தது, நான் பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் எழுந்து சென்றார். அந்த அறையில் கணப்பில் விறகு எரிந்து கொண்டிருந்தது. ஜான்சன் நெருப்புக்கு மேல் கைகளை நீட்டி சூடேற்றினார். அவருடைய இரத்த குழாய்களில் சூடான இரத்தம் பாய்ந்தது. உடல் சுறுசுறுப்படைந்தது. எழுத்தர் திரும்பி வந்தார். ஒரு கட்டில் காலியாக உள்ளது, அதில் நீ படுத்துக் கொள்ளலாம். 1 ஷில்லிங் கொடு என்றார் அவர். ஜான்சன் தன்னிடமிருந்த 10 ஷில்லிங் நோட்டை தயக்கத்தோடு நீட்டினார். அவர் அதை பெற்றுக்கொண்டு மீதம் 9 ஷில்லிங் சில்லறையாக கொடுத்தார். ஜான்சன் பணத்தை மேலங்கி பைக்குள் வைத்தார். நான் கணப்புக்கு அருகில் சிறிது நேரம் உட்கார விரும்புகிறேன், உங்களுக்கு ஆட்சேபம் உண்டா என்று ஜான்சன் கேட்டார். உன் விருப்பப்படி செய் என்றார் எழுத்தர். ஜான்சன் ஒரு ஸ்டூலை இழுத்து கணப்பின் அருகில் வைத்தார். எழுத்தரை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு இடது கால் ஷூவை கழற்றினார். 2 ஷூக்களையும் கழற்றிய பிறகு காலுறைகளை அகற்றினார். அவை ஈரமாக இருந்தன. அவர் காலுறைகளை பிழிந்த பொழுது அவற்றிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தன. அவர் குதிகாலை கைகளால் தேய்த்தார். பிறகு துன்பமளித்த முழங்கால் மூட்டுகளை 2 கைகளாலும் தேய்த்தார். அந்த சமயத்தில் எழுத்தர் அறைக்கு வந்தார். காலணிகளை இங்கே கழற்றக்கூடாது என்று கடுகடுப்பாக கூறினார். மன்னியுங்கள் என்று கூறிவிட்டு ஷூக்களை அணிந்தார் ஜான்சன். உறக்கம் அவர் கண்களை மூடியது. பல தோழர்கள் கட்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். சிலர் தம்மிடமிருந்த கடைசி பணத்தை கொடுத்தார்கள். அதில் 1 ஷில்லிங்கை என்னுடைய சுகத்துக்கு செலவழிப்பதா என்று சிந்தித்தார். உடனே அவர் எழுத்தருக்கு முன்னால் போய் நின்றார். நான் தூங்க விரும்பவில்லை, கட்டில் வேண்டாம் என்றார். சரி என்று கூறிய எழுத்தர் மேசை மீது வைக்கப்பட்டிருந்த பணப்பெட்டியிலிருந்து 1 ஷில்லிங்கை எடுத்து அவரிடம் கொடுத்தார். நான் கொடுத்த 10 ஷில்லிங் நோட்டை கொடுங்கள் என்று கூறிய ஜான்சன் 9 ஷில்லிங் சில்லறையை அவரிடம் நீட்டினார். எழுத்தர் முணுமுணுத்தார். 10 ஷில்லிங் நோட்டை தேடி எடுத்து ஜான்சனிடம் கொடுத்தார். சூப் கிடைக்குமா என்று ஜான்சன் கேட்டார். இலவச சூப் இனிமேல் 8 மணிக்குத்தான் என்றார் எழுத்தர். ஜான்சன் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியில் வந்தார். எங்கு செல்வதென்று தெரியாமல் சாலையில் நின்றார். மழை தூறல் தொடங்கியது. ஒரு பாலத்தின் கீழ் அவர் மழைக்கு ஒதுங்கினார். அவலட்சணமான ஒரு பெண் அவரிடம் வந்தாள். இரவில் இன்பம் அனுபவியுங்கள் என்றாள். ஜான்சன் தள்ளாடினார். நோயாளி மாதிரி இருக்கிறாயே என்று அவள் அனுதாபத்தோடு பேசினாள். ஜான்சன் பதில் பேசாததால் அவள் சாலையில் நடந்து செல்லத் தொடங்கினாள். ஜான்சன் சில தெருக்களை கடந்து சென்றார். ஹோட்டலில் உணவு சமைக்கின்ற வாசனையை முகர்ந்தார். ஹோட்டல் வாயிலில் 1.5 ஷில்லிங்குக்கு முழுச்சாப்பாடு என்று எழுதப்பட்டிருந்த விளம்பரத்தை படித்தார். கால்கள் ஹோட்டலுக்குள் அவரை இழுத்துச் சென்றன. உணவருந்து மறையில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். உணவு பண்ணங்களின் விலைகளை தெரிவிக்கின்ற அட்டையை எடுத்து படித்தார். கறிவறுவல், ஈரல், சூப். வயிற்று பசி அதிகரித்தது. மனிதன் உணவில்லாமல் வாழ முடியுமா? 1.5 ஷில்லிங், 8.5 ஷில்லிங் வசூல் என்று கூறிவிட்டால் என்ன? அவர் மேசை மீது தலையை வைத்தார். ஹோட்டல் சிப்பந்தி அவரிடம் வந்தார். உடல் நலம் இல்லையா என்று கேட்டார். கல்லாவில் உட்கார்ந்திருந்தவர் ஜான்சனிடம் வந்தார். போதையில் உள்ளவர்கள் ஹோட்டலுக்குள் வரக்கூடாது என்று வெறுப்போடு கூறினார். எனக்கு போதை இல்லை, திடீரென்று களைப்பு ஏற்பட்டது, அவ்வளவுதான் என்றார் ஜான்சன். என்ன வேண்டும் என்று சொல், உணவருந்து மேசை மீது தலையை வைக்கக்கூடாது என்றார் கல்லா. ஜான்சன் எழுந்து நின்றார். நான் சாப்பிடவில்லை என்றார். நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு கதவை நோக்கி நடந்தார். உணவு வேண்டாம் என்று கூறியது ஏன் என்று அவர் சிந்தித்தார். 10 ஷில்லிங் நோட்டை மாற்ற விரும்பாததனாலா, அல்லது ஹோட்டல் மேலாளருடைய மிரட்டலை வெறுத்ததாலா? அவர் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் பசி அவரை வாட்டியது. எங்கு போவது என்று தெளிவில்லாமல் அவர் சாலையில் நடந்து சென்றார். மூட்டு வலி அதிகரித்தது. மழையில் அவருடைய காலணிகள் நனைந்து பாதங்கள் ஈரமாகிவிட்டன. சாலையின் குறுக்கே நடந்த பொழுது ஒரு டாக்ஸி அவரை இடிப்பது போல வந்து கிழிச்சிட்டு நின்றது. ஹாரன் அடிக்கிறேன், என் காதில் விழவில்லையா என்று டாக்ஸி ஓட்டுநர் அவரை கோபித்துக் கொண்டார். தரையில் விழுந்த ஜான்சன் சிரமப்பட்டு எழுந்து நின்றார். எதுவும் பேசாமல் நடந்தார். சாலையின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது உட்கார்ந்தார். கால்களை நீட்டினார். அமர்ந்த நிலையிலே கண்களை மூடி தூங்கினார். கதிரவன் உதித்த பொழுது விழித்து கொண்டார். அவர் தொண்டு நிறுவனத்தை நோக்கி நடந்தார். அங்கு நீளமான வரிசையில் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் போல அவருக்கும் ஒரு கோப்பை சூடான சூப் தரப்பட்டது. அவர் அதை ஆவலோடு குடித்தார். பிறகு சாலையில் நடந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு சாலையில் போடப்பட்டிருந்த பெஞ்ச் மீது உட்கார்ந்தார். பையில் இருந்த 10 ஷில்லிங் நோட்டை எடுத்தார். அதை கவனமாக பார்த்துவிட்டு மடித்து பைக்குள் வைத்தார். அவர் சற்று வேகமாக நடந்து ஒரு கட்டிடத்துக்கு முன்பாக நின்றார். பிறகு கட்டிடத்தின் இருட்டான மாடிப்படிகளில் ஏறினார். முதல் தளத்தில் ஒரு அறைக்கு முன்னால் நின்று கதவை தட்டினார். உள்ளே இருந்து வரலாம் என்று ஒரு குரல் கேட்டது. ஜான்சன் உள்ளே நுழைந்தார். அந்த அறையும் குளிர்ச்சியாக இருந்தது. சுவரில் வர்ணப்பூச்சி உதிர்ந்திருந்தது. அந்த அறையில் ஒரு பெரிய மேசையும் 2 பழைய நாற்காலிகளும் இருந்தன. அழுக்கு பிடிந்த சன்னல் வழியாக அறைக்குள் மங்கலான சூரிய ஒளி வந்தது. மேசைக்கு பின்னால் ஒரு இளைஞர் உட்கார்ந்திருந்தார். அவர் கோட்டும் டையும் அணிந்திருந்தார். அவர் குனிந்து காகிதத்தில் பேனாவால் எழுதி கொண்டிருந்தார். அவருக்கு சுமாராக 30 வயது இருக்கும். மேசை மீது காகிதங்கள், ஃபைல்கள், அச்சு ப்ரூஃப்கள் இருந்தன. சுவரில் கார்ல் மார்க்ஸின் படம் தொங்கியது. அன்றைய செய்தி பத்திரிகைகள் மற்றும் கட்சியின் வார பத்திரிகைகள் அங்குள்ள ஸ்டாண்ட் மீது வைக்கப்பட்டிருந்தன. அவர் எழுதுவதை நிறுத்தி தலையை உயர்த்தினார். ஹலோ ஜான்சன் என்றார். அவர்தான் தோழர் ஷார்கி, ஆஸ்திரேலிய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர். ஜான்சன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். அந்த பழைய நாற்காலி பாரம் தாங்காமல் கிரீச்சிட்டது. சனிக்கிழமையன்று கட்சிக்கு நிதி வசூலித்தேன். எவ்வளவு கிடைத்தது? 10 ஷில்லிங். ஜான்சன் 10 ஷில்லிங் வசூலித்ததை செயலாளர் ஷார்கி மனப்பூர்வமாக பாராட்டினார். நம் தோழர்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும். ஆகவே 10 ஷில்லிங் நன்கொடை வசூலித்தது ஒரு சாதனை. உங்களை பாராட்டுகிறேன் என்றார் ஷார்கி. ஜான்சன் 10 ஷில்லிங் நோட்டை ஷார்கியிடம் கொடுத்தார். அவர் அந்த பணத்தை ஒரு டப்பாவில் வைத்தார். வேலையிழந்த தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை போலீஸ் தாக்கிய பொழுது எடுத்த படம் இது. இதை கட்சி பத்திரிகையில் பிரசுரிக்க வேண்டும். பிளாக் செய்பவர்கள் பழைய பாக்கியை கொடு என்கிறார்கள். நீ இந்த போட்டோவை அவர்களிடம் கொடுத்து 10 ஷில்லிங் வரவு வைத்துக் கொள்ளும்படி சொல்லு. உடனே போ இந்த வாரம் வெளியாகி இந்த கட்சி பத்திரிகையில் இந்த போட்டோ இருக்க வேண்டும் என்றார் செயலாளர் ஷார்கி. ஜான்சன் போட்டோவையும் 10 ஷில்லிங் நோட்டையும் வாங்கி பைக்குள் வைத்தார். எனக்கு பசி, சூடான அப்பம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு 6 பென்னி காசை கொடுத்தார் ஷார்கி. நீ சாப்பிட்டாயா என்று அவர் ஜான்சனிடம் கேட்டார். நான் அதிக பசியோடு இருக்கிறேன், புழுக்கள் நெளியும் இறைச்சியை கூட சாப்பிட தயார் என்றார் ஜான்சன். அப்படியானால் உனக்கு ஒரு அப்பம் வாங்கிக்கொள் என்றார் ஷார்கி. ஜான்சன் கட்டிடத்திலிருந்து வெளியில் வந்து மார்பை நிமிர்த்தி கம்பீரமாக நடந்தார். காலியாக இருந்த வயிறு அவரை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. அவர் கரங்களை வீசிக்கொண்டு சுறுசுறுப்பாக நடந்து சென்றார். 10 ஷில்லிங் நோட்டை கையில் பத்திரமாக பிடித்திருந்தார். நன்றி. காலமும் கருத்தும் மாத இதழ். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.